السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. الحمدللہ رب العالمین، الصلاۃ والسلام علی سیدنا محمد اشرف المرسلین وعلی آلہ واصحابہ اجمعین. اللہم صلی علی سیدنا محمد طب القلوب ودوائیہا وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر جيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. قال تعالى في القرآن الكريم، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. قال نبينا صلى الله عليه وسلم، ليس شيء أكرم على الله عز وجل من الدعاء. صدق الله العلي العظيم. படைத்தால் உனை போற்றி புகழ்ந்து உயிரினும் மேலான உயிருக்கு உயிரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லி அவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக, அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉத் தாபியீன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், இமாம்கள் அனைவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் எப்பொழுதும் நாடியவனாக, அஹமதுல்லா பைத்தினுடைய இந்த தொடர் இடையில் நின்று போனதை இன்ஷா அல்லாஹ் தொடரலாம் என்ற எண்ணத்தோடு ஆரம்பிக்கின்றோம். அல்லாஹ் நிறைவாக்கி தர வேண்டும். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தாலா புனிதமான இந்த மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியதைப் போல் நாளை சுவன பூஞ்சோலையிலே ஈருலக வேந்தர் கண்மணி உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அருகிருக்கச் செய்வானாக. வாழும் நாளம் காலமெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதையை நமக்கு வழிகாட்டுதலாக விட்டு சென்று, அதை சஹாபாக்களும் தாபியீன்களும் தபஉத் தாபியீன்களும் அவுலியாக்களும் இமாம்களும் எடுத்து நடந்தார்களோ, அத்தகைய சுன்னத் வல் ஜமாத்தினுடைய புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹு வழிநடத்தி செல்வதோடு, உடலை விட்டும் உயிர் பிரிவதற்கு முன்னால் உயிரினம் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவதோடு, மதீனா முனவ்வரா சென்று மன்னர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும், உலகத்து இதயமாம் கஅபத்துல்லாவை தவாப் செய்யும் பாக்கியத்தையும், ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும், அல்லாஹ்வுடைய திருலிக்காவையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, யா ரஹீம் அல் முஃமினீன் அக்பல் துஆ அப்தின் நபி என்று அஹமதுல்லா பைத்தினுடைய இறுதி கட்ட நிலைகளில் அப்பா அவர்கள் அல்லாஹுவை அழைத்து அல்லாஹுவிடத்தில் ஒரு வேண்டுதலை வைக்கிறார்கள். ஆரம்பத்தில் இருந்து அல்லாஹுவிடத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் பல்வேறு வேண்டுதல்களை வைத்து வருகின்ற அப்பா இந்த கட்டத்தில், யா ரஹீமல் முஃமினீன், மூமின்களுக்கு கிருபை செய்யக்கூடிய ரஹீமே என்று அல்லாஹுவை அழைக்கிறார்கள். இந்த இடத்தில் நாம் விளங்கி பார்க்கிறோம், யா ரஹீம், ரஹீம் என்று அழைக்கக்கூடிய அப்பா யா அல்லாஹ் என்று ஏன் அழைக்கவில்லை? நாம் சொல்லிவிடலாம், அது கவிதைக்காக வேண்டி ரஹீம் என்று சொன்னார்கள். ரஹ்மான் என்று சொன்னால் கவிதையினுடைய அடி ஒத்து வராது என்று நம்முடைய விளக்கத்தை அடிப்படையாக வைத்து சொன்னால் அது உண்மையில் விளக்கம் அல்ல. அல்லாஹுவிற்கு எத்தனையோ சிஃபாத்துகள், தன்மைகள் இருந்தாலும் கூட ரஹ்மான் ரஹீம் என்ற தன்மைகளுக்கு தனி சிறப்பு இருக்கிறது. பிஸ்மில்லாஹ் என்று தொடங்குகின்ற அல்லாஹுவினுடைய அந்த தோற்றுவாய், அல்லாஹுவினுடைய திருநாமங்களை கொண்டு அல்லாஹுவினுடைய பெயரை சொல்லி நாம் நற்செயல்களை தொடங்குகிற பொழுது கூட அல்லாஹு என்ற திருநாமத்திற்கு பின்னால் ரஹ்மான் ரஹீம் என்ற அவனுடைய திரு சிபத்துகளை, திருத்தன்மைகளை நமக்கு சொல்லி காட்டுவான். அதிலே ரஹ்மான் என்பதற்கு முதலிடம் கொடுத்து ரஹீம் என்பதை இரண்டாவது அமைத்து காட்டுவான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ரஹ்மான் என்றால் அதற்கு நாம் சிறு வயதிலிருந்தே விளக்கம் வழங்கி வைத்திருப்போம். இவ்வுலகத்தில் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் கிருபை செய்யக்கூடியவன் என்றும், ரஹீம் என்றால் மறுமையினால் ஆகிரத்தில் மோமின்களுக்கு நல்லவர்களுக்கு மட்டும் கிருபை செய்பவன் என்ற விளக்கத்தை நாதாக்கள் பெரியவர்கள் திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அந்த அடிப்படையில் நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது, யார் ரஹீமல் முஃமினீன், மோமின்களுக்கு நாளை கியாமத் நாளில் கிருபை செய்யக்கூடிய ரப்பல் ஆலமீனே என்று அப்பா அழைக்கிறார்கள். இந்த வார்த்தையை, ரஹீம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதனுடைய காரணத்தை பற்றி நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது, யார் ரஹீம், மறுமையில் கிருபை செய்பவனே, மோமின்களுக்கு மறுமையில் கிருபை செய்பவனே, இக்பல் துஆ அபிதின் நபி, நபியினுடைய அப்தாகிய மக்களுக்கு, இறைநேசர்களுக்கு கண்மணி நாயகத்தின் மீது அளவற்ற காதலை இஷ்கை வெளிப்படுத்தக்கூடிய அப்துல் நபிகளுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமை என்று வர்ணிப்பவர்களுக்கு நீ கிருபை செய், துஆவை கபூலாக்கு என்ற வேண்டுதலை வைக்கிறார்கள். இதிலே இரண்டு மூன்று கட்டங்களாக நாம் பிடித்து பார்ப்பதில், முதல் முதலாக இக்பல் துஆ, துஆவை ஏற்றுக்கொள் என்ற வார்த்தையை அப்பா பயன்படுத்தி இருக்கிறார்களே, துஆவினுடைய கபூல், அதனுடைய நிலைகள் என்ன என்பதையும் நாம் கொஞ்சம் விளங்குகிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான், உதுஉனி, என்னை நீங்கள் அழையுங்கள், அஸ்தஜிபுலக்கும், உங்களுடைய அழைப்புக்கு நான் பதிலளிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த குர்ஆன் ஆயத்தும் இதுபோன்ற ஆயத்துகளும் சுன்னத்துல் ஜமாத்திற்கு மாற்றமானவர்கள் தனக்கு குத்தகைக்கு எடுத்ததை போன்ற அந்த ஆயத்துகளை பயன்படுத்திக் கொள்வார்கள். உதுஉனி அஸ்தஜிபுலக்கும், அல்லாவிடத்தில் கேளுங்கள், அவன் உங்களுக்கு பதிலளிப்பான் என்பதை எதற்கு பயன்படுத்துவார்கள் என்றால், வலிமார்களிடத்தில் போய் நாம் உதவி தேடுகிற பொழுது அதை மறுப்பதற்காக வேண்டிய, அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள், மற்றவர்களிடத்தில் உதவி தேடாதீர்கள் என்ற வார்த்தை அங்கே சொல்வார்கள். அவர்களோ உலகத்தில் வாழக்கூடிய தாய் தந்தையர்கள், அதிகாரிகள், அரசியல்வாதிகள், அது போன்ற தலைமைத்தனத்தில் இருப்பவர்களிடத்திலெல்லாம் கைகட்டி கோரிக்கை வைத்து தன்னுடைய வேண்டுதல்களை வைத்து நிற்பவர்கள் இந்த ஆயத்தை ஓதிவிட்டு, உதுஉனி அஸ்தஜிபுலக்கும், அல்லாஹ் சொல்கிறான் என்னை அழையுங்கள், நான் பதில் சொல்கிறேன். அழைக்க வேண்டியதுதானே, உயிரோடு இருப்பவர்கள் இறந்தவர்கள் என்று இரண்டு பிரிவுகளாக ஆக்கிவிட்டு உயிரோடு இருப்பவர்களிடத்தில் போய் கைகட்டி நிற்கலாம், கோரிக்கை மணி கொடுக்கலாம், அவர்களிடத்தில் எந்த வேண்டுதலை வேண்டுமென்றாலும் வைத்து பரிகாரம் தேடலாம், போராட்டங்கள் நடத்தலாம், கொடி பிடிக்கலாம், ஹர்த்தால் நடத்தலாம், எங்களுடைய தேவையை நாங்கள் வைக்கிறோம், எங்களுடைய இடம் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அளவு, எங்களுக்கு இடம் கிடைக்க வேண்டும் வேலை வாய்ப்புகளில், அதிகாரங்களில் எங்களுக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்று அரசியல்வாதிகளுக்கு முன்னால் வேண்டுதல் வைப்பவர்கள் இந்த ஆயத்தை தொடக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், உதுஉனி, என்னிடத்தில் கேளுங்கள், என்னை அழையுங்கள், என்னிடத்தில் துஆ செய்யுங்கள், அஸ்தஜிபுலக்கும், உங்களுக்கு நான் பதில் தருகிறேன். இதில் இறந்தவங்களை அழைக்காதீங்கோன்னு ஒரு வார்த்தையை அல்லாஹ் உள்ள சேர்த்திருந்தா அதை அவங்க குத்தகைக்கு எடுத்திருக்கலாம். அல்லாஹ் சொல்லக்கூடியது என்னை அழையுங்கள், அதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லையே. நாமும் சொல்கிறோம் அல்லாஹுவை தான் அழைக்க வேண்டும், அல்லாஹுவை அழைக்கிறோம். அல்லாஹ் யார் யாருக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறானோ அவங்ககிட்ட எல்லாம் உதவி தேடலாம். அப்படி நாம் உதவி தேடுகிறோம். இந்த ஆயத்தை அவங்க குத்தகைக்கு எடுக்க முடியாது. நாம் சொல்லும் உயிரோடு உள்ளவங்களுக்கு எல்லாம் ஆற்றலை கொடுத்திருக்கிறான், அதை விட உயர்வான ஆற்றலை இறந்து போகிறவங்களுக்கு கொடுத்திருக்கிறான். கொடுத்தவன் ரப்புல் ஆலமீன், அந்த அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்ற அடிப்படையில் நாம் கேட்கிறோம் என்ற அடிப்படையை வைத்து பார்க்கிற பொழுது, இந்த ஆயத்திற்கும் இறந்தவர்களிடத்தில் கேட்கக்கூடாது என்பதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அல்லாஹுடத்தில் கேளுங்கள், இதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லையே. அல்லாஹுடத்தில் தான் கேட்போம், அல்லாஹுவை அடிப்படையாக வைத்து தான் கேட்போம். அல்லாஹுவிடத்தில் கேட்கிற பொழுது அவன்தான் அடிப்படை, அவனிடத்திலேயே கேட்கிறோம். மற்றவர்களிடத்தில் கேட்கிற பொழுது உயிரோடு இருந்தாலும் சரி, இறந்து போனாலும் சரி, அவர்களிடத்தில் நாம் கேட்கிற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறான் எந்த ஒரு அடிப்படை தத்துவத்தை அல்லாஹ்வை அடிப்படையாக வைத்து அவர்களிடத்தில் கேட்கிறோம் என்ற அடிப்படை தத்துவம் கூட விளங்காமல் எதையோ சிறுக்கு குஃபுர் என்ற ஆயத்துக்களை பயன்படுத்துவது பொருத்தமானதல்ல என்ற ஒரு சிறு விளக்கத்தை விளங்கிவிட்டு, அல்லாஹ் சொல்கிறான் என்னிடத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹ் அன்போடு சொல்லிவிட்டு அடுத்து கொட்டு சற்று கடுகடுத்த முறையிலும் ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறான், இன்னல்லதீன யஸ்தக்பிரூன இபாதத்தி, என்னிடத்தில் யார் பெருமை அடிக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள், செய்து ஹொலூன ஜஹன்னமதாகிரியன், அவர்களை நான் நரகத்தில் புகுத்துவேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இங்கே இந்த வார்த்தை அவன் வைப்பது, என்னிடத்தில் கேட்காமல் பெருமை பிடித்து அலைபவர்களை நான் நரகத்தில் புகுத்துவேன், கஷ்டம் வந்தால், சோதனைகள் வந்தால், பிரச்சனைகள் வந்தால், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பல்வேறு சூழ்நிலைகள் ஏற்பட்டால் என்னிடத்தில் கேளுங்கள், என்னை அடிப்படையாக வைத்து யாரிடத்திலும் கேளுங்கள், கேட்கிற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்வேன், அல்லது அவர்களுக்கு அந்த ஆற்றலை கொடுத்து உங்களுக்கு உதவி செய்ய வைப்பேன். யாரிடத்தில் கேட்டாலும் எப்படி கேட்டாலும் அல்லாஹ் தான் அடிப்படை. அல்லாஹுவை அடிப்படையாக வைத்து கேட்கிற பொழுது அங்கு ஷிர்க் குஃப்ர் ஏற்படுவதல்ல என்பதை நாம் விளங்கி வைத்தவர்களாக அல்லாஹுவிடத்தில் வேண்டுதல் வைக்கிறோம். நாம் ஒவ்வொரு நாள் தொழுகையிலும் அல்லாஹுவிடத்தில் வேண்டுதல் வைக்கிறோம், மற்ற நேரங்களில் வேண்டுதல் வைக்கிறோம், கஷ்டம் ஏற்படுகிற பொழுது ரப்புல் ஆலமீனினுடைய கஷ்டத்தை நீக்கு என்று சொல்கிறோம். இன்னும் சொல்ல போனோம் என்றால், வேதனைகள் ஏற்படுகிற பொழுது, சிரமங்கள் ஏற்படுகிற பொழுது, கஷ்டங்கள் ஏற்படுகிற பொழுது அல்லாஹுவிடத்தில் நாம் வேண்டுதல் வைத்து ரப்புல் ஆலமீனே என்னுடைய கஷ்டத்தை போக்கு என்று வேண்டுதல் வைப்பதை விட இன்னொரு கட்டத்தை நாம் விரங்குகிறோம். என்ன நிலை? வலிமார்களிடத்தில் ஜியாரத்துக்கு சென்று ஃபாத்திஹா ஓதி அதற்கு பின்னால் கூட அல்லாஹுவிடத்தில் தான் கேட்கிறோம். இறுதியில் முடித்ததற்கு பின்னால் அந்த வலிமார்களை முன்னோக்கி நின்று, அல்லாஹு கொடுத்த ஆற்றல் உங்களிடத்தில் இருக்கிறது, நாங்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்திருக்கிறோம், அந்த துஆ எங்களுக்கு கபூலாக வேண்டும், எங்களுடைய இன்னென்ன வேண்டுதல்கள் அல்லாஹுவிடமிருந்து நிறைவேறுவதற்கு நீங்கள் காரணமாக இருங்கள், உங்களுக்கு அல்லாஹு தந்த சக்தியை கொண்டு எங்களுக்கு நிறைவேற்றி தாருங்கள் என்று நாம் வலிமார்களிடத்தில் வேண்டுதல் வைக்கிறோம், அல்லாஹுவிடத்தில் ஆரம்பமாக நாம் கேட்கிறோம். அருமையானவர்களே, ரெண்டுக்கும் மத்தியில் வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறோம். இந்த அடிப்படையில் தான் அப்பா பல்வேறு இடங்களிலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பல்வேறு இஸ்திகாசாக்களை, உதவி தேடுதல்களை வைத்துவிட்டு இங்கே வருகிற பொழுது, யா ரஹீமல் முஃமினீன், மூமின்களின் கிருபையாளனே, இக்பல் துஆ அபிதின் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமைகளுடைய துஆவை நீ ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ்விடத்தில் வேண்டுதல் வைக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் வைக்கிற பொழுது, யா அல்லாஹ், உன்னுடைய சுய ஆற்றல் உனக்கு அல்லாஹ் யாருக்கும் யாராலும் தரப்பட்ட ஆற்றல் அல்ல, உன்னுடைய சொந்த ஆற்றல் என்ற அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறோம். வலிமார்களிடத்தில் கேட்கிற பொழுது, உங்களுடைய சொந்த ஆற்றல் அல்ல, அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் அளவற்ற முறையில் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான், எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், ஒரு அற்ப அளவு உங்களுக்கு கணக்கற்ற முறையில் தந்திருக்கிறான் என்பதை நாம் தெளிவாக இந்த பைத்தில் இருந்து விளங்குகிறோம். அருமையானவர்களே, இப்போ துஆ செய்ய அல்லாஹ் கட்டளை இடுகிறான், துஆ செய்யணும். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், இதா சஅலக இபாதி, நபியே நாயகமே, உங்களிடத்தில் என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி, அண்ணி என்னை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கோ, பைனி கரீபுன், நான் மிக நெருக்கத்தில் இருக்கிறேன். நெருக்கத்தில் இருக்கிறேன்னா நம்ம பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான்னு பொருள் அல்ல. அழைத்தால் நெருக்கத்தில் இருப்பவர்கள் எப்படி பதில் தருவார்களோ, சில சமயத்தில் நெருக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கூட வேற ஏதாவது சிந்தனையில் இருந்தால் பதில் தராம ஆயிடுவாங்கோ. ஆனால் அல்லாஹு நெருக்கத்தில் இருப்பவன், நம்மை உற்று நோக்கி கொண்டிருப்பவன், நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு, சொல்லக்கூடிய சொல்களுக்கு பதில் சொல்ல காத்து கொண்டிருப்பவன், எப்படி பதில் சொல்வானோ அதைவிட ஆயிரம் ஆயிரம் மடங்குகள் அதிகமாக அல்லாஹ் பதில் சொல்ல காத்து கொண்டிருக்கிறான். எனவே என்னிடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நம்ம சொல்லுவோம், நம்ம எத்தனையோ துஆக்கள் கேட்கிறோம், அல்லாஹ் சொல்லிவிட்டான், என்னிடத்தில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னிடத்தில் கேட்காதவங்களை அல்லாஹ் கோபப்படுகிறான். இன்னும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்கோ, அத்துஆவும் ஹுல் இபாதா, இபாதத்துக்கு அடிப்படை அஸ்திவாரமாக மூளையாக இருப்பதே துஆ தான். இபாதத்தினுடைய அஸ்திவாரம் துவா. துவாவில் பணிவு ஏற்படுது. யாரெல்லாம் எனக்கு தா, பணிவோடு கேட்குறோம், நான் அடிமை நீ எஜமானன் என்ற பணிவெல்லாம் ஏற்படுகிறது. இப்படி நம்ம கேட்டாலும் அல்லாஹு தாலாவிடத்தில் சில துவாக்கள் கபூலாகிறது, பல துவாக்கள் கபூலாகாத மாதிரி தெரியுதே என்று ஒரு சந்தேகம் ஏற்படலாம். இதற்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளிக்கிறார்கள். ஒரு மனுஷன் அல்லாஹுவிடத்தில் துவா கேட்டால் அல்லாஹு தாலா அவனுக்கு மூன்றில் ஒன்றை கொடுக்கிறான். மூணு விஷயம், அதில் ஒன்று நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் நம்ம துவா பணிவு இருக்கணும். அதுக்கு இமாம் கஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி 10 விதமான ஒழுக்கங்களை துவா செய்யும் பொழுது நமக்கு பேண சொல்லுவாங்க. அந்த ஒழுக்கத்தை நம்ம பார்க்கலாம். அப்படி ஒழுக்கத்தை எல்லாம் பேணி அழகான முறையில் நம்ம துவா செய்யும் பொழுது நிச்சயம் மூன்று பலன்களில் ஒரு பலனை அல்லாஹ் தருகிறான். அது என்ன மூன்று பலன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கோ, இம்மா தம்புன் யுஃபரு லஹு. ஒன்றிருக்கில் நீங்கள் செய்யக்கூடிய துவா, நம்ம உலகத்தை கேட்டிருப்போம், நோய் குணமாக கேட்டிருப்போம், பிள்ளைகள் சீர்வர கேட்டிருப்போம், இப்படி பல்வேறு துவாக்களை கேட்டிருப்போம். நமக்கு வெளிப்படையில் கபூலாகாததை மாதிரி இருக்கலாம். ஆனால் இருளும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், நீங்கள் கேட்கக்கூடிய துவாவின் மூலம் நீங்கள் அறிந்தோ அறியாமல் செய்திருக்கக்கூடிய பாவங்களை அல்லாஹ் ஒன்றில் மன்னிப்பான். இது ஒரு முக்கியமான விஷயம். உலகத்தில் கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். இந்த உலகம் ஒரு நாள் நம்மை விட்டு பிரிய போகிறது. நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் பிரிவார்கள், மனைவி மக்கள் உற்றார் உறவினர்கள் பிரிந்து விடுவார்கள். ஆனால் நம்முடைய நல்ல அமல்கள் நம்மை விட்டு பிரியாது. நாம் கேட்கக்கூடிய பலன் மிக்க துஆக்கள் பாவ மன்னிப்பாக வருகிற பொழுது அந்த பாவ மன்னிப்பும் நம்மை விட்டு பிரியாது. இன்னொன்று, நாம் செய்த பாவம் மன்னிக்கப்படாமல் இருந்தால் அந்த பாவம் நம்மளை விட்டு பிரியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்னார்கள், நீங்கள் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒரு துஆவினுடைய முதல் கட்டம். ரெண்டாவது கட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கோ, வயிம்மா ஹைருன் யுஅஜ்ஜிலு லஹு. அல்லாஹ் உங்களுக்கு தவணை இட்டு அந்த துவாவை நலவாக காத்து கொண்டிருக்கிறான், மறுமை நாள் ஆகிரத்தில் தருவான். அது உலகத்தில் பாவ மன்னிப்பாகவும் இருக்காது, கேட்ட துவா உடனடியாக கபூலும் ஆகாது, மறுமையில் நன்மையினுடைய பட்டியலில் ஒரு நன்மையாக, பல நன்மைகளாக அது பட்டியலில் எழுதப்பட்டு நமக்கு கிடைக்க காத்து கொண்டிருக்கும். அப்படி ஒரு அருமையான சூழ்நிலை. மூன்றாவது ஒரு கட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மூன்றாவது கட்டம், கேட்கக்கூடிய துஆவை அப்படியே அல்லாஹ் கபூலாக்கி தருகிறான். கேட்கக்கூடிய துஆவை கபூலாக்கி தருகிறான். இந்த மூன்றில் ஒன்று நிச்சயம் நமக்கு கிடைக்கும். இப்போ அப்பா துஆல சொல்லுவாங்களே, யா ரஹீமல் முஃமினீன க்பல் துஆ அபதின் நபி. இறைவா, ரப்புல் ஆலமீனே, மோமின்களுக்கின் கிருபையாளனே, எங்களுடைய துவாவை கபூலாக்குன்னு கேட்குறாங்களே, இது எந்த கட்டம் என்பதை இன்னொரு ஹதீஸின் மூலம் நாம் விளங்குகிறோம். தியாமத்து நாளில் ஒரு மனுஷன் அல்லாஹ்விடத்தில் வருகிறான். வரக்கூடிய சமயம் அல்லாஹ் அவனுடைய பட்டோலைகளை காட்டுகிறான். அவன் வாசிச்சுக்கிட்டே வாரான். சில நன்மைகள் இவன் செய்யாததெல்லாம் அதில் பதிவாயிருக்குது. தொழுதல்ல தொழுதுதான் பதிவாயிருக்குது. நஃபிலான நோன்புகள் வைக்கல, நஃபிலான நோன்பின் பட்டியலில் பதிவாயிருக்குது. இது போன்று நல்ல அமல்கள் பதிவாகியிருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான், யா அல்லாஹ், நான் இதை செய்யலையே பதிவாயிருக்கிறேன், நீ இந்த நேரத்தில் இப்படி ஒரு துவா செய்தியே, அதற்கு பலனாகத்தான் இந்த நன்மையை நான் எழுதி வைத்திருக்கிறேன் என்று சொன்னதும் இந்த மனுஷன் அப்போ அல்லாஹ்வை பார்த்து சொல்லுவான், யா அல்லாஹ், நான் கேட்ட அத்தனை துவாக்களையும் உலகத்தில் கபூலாக்காமல் இதுபோன்று நன்மையாக மாற்றி எனக்கு தந்திருக்க மாட்டாயா என்று கேட்பானாம். எல்லா மனுஷனும் அப்படி தான் கேட்பாங்க. அப்படி ஒரு கட்டம் அந்த நிலைமை. இதைத்தான் அப்பா சொல்லி காட்டுகிறார்கள், யார் ரப்புல் ஆலமீனே, மூமின்களின் கிருபையாளனே, எங்களுடைய துவாவை உலகத்தில் கபூலாக்கியோ இல்லையோ அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ரஹீமல் மூமினின், மூமின்களுக்கு மட்டும் கிருபை செய்பவனே, ஆகிரத்தில் எங்களுடைய துவாவை ஆகிரத்தில் நன்மையாக ஆக்கித்தா என்று மறுமை நாள் ஆகிரத்தில் கை சேதப்படக்கூடிய அதே நிலைமையை இந்த அஹமதுல்லா வைத்தென்ற அழகான காவியத்தில், அழகான கவிதையில் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ரப்புல் ஆலமீனே, எங்களுடைய துஆவை, நாங்கள் கேட்கக்கூடிய துஆவை உலகத்தில் கபூலாக்குகிற வேண்டும், அது தேவைதான். ஆனால் அது கூட எங்களுக்கு அடிப்படை நோக்கமல்ல. மறுமையினால் ஆகிரத்தில் அவைகளை எல்லாம் நலவாக ஆக்கித்தார் அப்புல் ஆலமீனே. யா ரஹீம் அல் மோமினீன், மோமின்களுக்கு கிருபை செய்பவனே என்ற அழைப்பின் மூலம் இக்பல் துஆ என்பதனுடைய பொருள், யா அல்லாஹ் மறுமை நாள் ஆகிரத்தில் எங்களுடைய துஆக்களை வீணடித்து விடாதே, அவைகளை நன்மைகளாக ஆக்கித்தா என்று அழகான ஒரு அடிப்படை கருத்தை உள்ளடக்கி வைத்து கேட்கிறார்கள் என்றால் அந்த பைத்தினுடைய அந்த அடியினுடைய உட்கருத்து நமக்கு விளங்குகிறது. கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், துஆ எப்பொழுதும் செய்யணும். யார்கிட்ட போனாலும் பெரியவங்களை பார்க்கக்கூடிய சமயம் துஆ செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டும். நாமும் பிறருக்கு துஆ செய்ய வேண்டும், பிள்ளைகளுக்கு துஆ செய்ய வேண்டும். அந்த துஆவை அல்லாஹு தஆலா இப்படி நமக்கு சிறப்பான துஆவாக ஆக்கி தருகிறான். இப்படி மறுமையினால் ஆகிரத்தின் பொக்கிசமாக அந்த துஆ மாற வேண்டும் என்றால் அதற்கு இமாம் கஸ்ஸாலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய இஹ்யாவில் 10 விதமான ஒழுக்கங்களை சொல்லித் தருகிறார்கள். ஒன்று, துஆ செய்யணும்னா அதுக்கு நல்ல நேரங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை பாதுகாத்து எதிர்பார்த்து பார்த்திருங்கள். நல்ல நேரம், நல்ல நேரம்னா அதனுடைய நோக்கம் என்ன? நல்ல நாட்கள், அதாவது அரஃபாவுடைய இரவு, பெருநாளுடைய இரவு, ஜும்ஆவுடைய இரவு, இது மாதிரி நல்ல நாட்கள் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். விளக்கம் சொல்கிற பொழுது இப்போ நல்ல நாட்கள் அதிகமாக துஆ செய்யணும், மற்ற நாள் துஆ செய்யக்கூடாதுன்னு உள்ளதல்ல. அந்த நாட்கள் கிடைக்கும் பொழுது அதை கனீமத்தாக நினைச்சு அல்லாஹ் தந்த பெரும் பொக்கிசங்களாக நினைத்து அந்த இரவுகளில் அந்த பகல்களில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அப்போ நாள் முதல்ல, அடுத்து நாட்களாக இருந்தால் ரமலான் மாதம், மாதத்தின் அடிப்படையில் பார்த்தால் ரமலானுடைய மாதம், ரபியுல் அவ்வலுடைய புனிதமான மாதம், இதுபோன்று சிறப்பான மாதங்கள் துல்ஹஜ் ஹஜ்ஜினுடைய மாதங்கள். இப்படி நாட்கள் மாதங்களை தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து அய்யகுத்தனிமா அஹ்வால ஷரீஃபா, நல்ல நிலைமைகளை எடுத்துக்கிடணும். நல்ல நிலைமைகள் என்றால் என்ன? மழை இறங்கக்கூடிய நேரம் அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கக்கூடிய நேரம், அது மாதிரி ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பின்னால், ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னால் போர் வீரர்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய நேரம். இப்போ அது இல்லை, முஸ்லீம்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்வதற்கு கடமைப்பட்ட நேரம் இது. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்று சேர்ந்து இஸ்லாத்தை அழித்து விடலாம், இஸ்லாமியர்களை இல்லாமலாக்கி விடலாம் என்று கங்கணம் திட்டி அதற்காக வேண்டி பெரும் அளவு பணத்தையும் தன்னுடைய உழைப்பையும் செலவழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உலக முஸ்லீம்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் உலக முஸ்லீம்களை காப்பாற்றுவானாக. அருமையானவர்களே, அப்படி நல்ல நேரங்கள், நல்ல நாட்கள் மாதங்கள், அதோடு அடுத்து நல்ல நிலைகள், மழை இறங்கக்கூடிய நேரம், இது போன்று நல்ல நிலைகளை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித் தருகிறார்கள். அடுத்து ரெண்டு, நல்ல நாளும் கிடைச்சிருக்கு, நல்ல நிலைகளும் கிடைச்சிருக்குது. கிபிலாவை முன்னோக்கி துஆ செய்யணும் சொல்லுவாங்க. துஆ செய்யக்கூடிய சமயம் கிபிலாவை முன்னோக்கணும். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய புனிதமான ரௌலாவுக்கு சொல்லக்கூடிய சமயம் எப்படி செய்யணும்? புனிதமான ரௌலாவை முன்னோக்கி நிற்கணும் என்று நாதாக்கள் நமக்கு சொல்லி தருவாங்க. மற்றபடி நம்ம துஆ செய்யக்கூடிய சமயம் கிபிலாவை முன்னோக்கணும், இரண்டு கைகளையும் உயர்த்தி துஆ செய்யணும். கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யக்கூடிய சமயத்தில் இரண்டு கைகளை உயர்த்துவார்கள், அவர்களுடைய வெண்மை பகுதிகள் தெரியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கைகளை உயர்த்துவார்கள். நல்ல கையை உயர்த்தணும். சில சமயங்களில் கையை இப்படி சோம்பேறித்தனமாக இப்படி வைக்கக்கூடியது, கைகளை நல்ல உயர்த்தி ரப்புல் ஆலமீனிடத்தில் கேட்கிறோம். விசாலமான கொடையின் அதிபதியாகிய ரப்புல் ஆலமீனிடத்தில் கேட்கிறோம். கொடுக்க கொடுக்க குறையாத மாபெரும் கொடையாளனிடத்தில் கேட்கிறோம், நம்முடைய எஜமானனிடத்தில் கேட்கிறோம் என்ற எண்ணத்தோடு இரு கரம் உயர்த்தி ரப்புல் ஆலமீனிடத்தில் கேட்க வேண்டும் என்று ஒழுக்கத்தை சொல்லித் தருகிறார்கள். அடுத்து துஆ செய்யக்கூடிய சமயம் ரொம்ப போட்டு சப்தத்தை உயர்த்தக்கூடாது என்கிறார்கள். ஏன்? நம்ம எஜமானனுக்கு முன்னால் நிற்கிறோம், நாம் அடிமை, நம்மளை நம்ம விளங்கணும், நாம் யாரிடத்தில் கேட்கிறோம் என்பதையும் விளங்கணும். கேட்கக்கூடியது ரப்புல் ஆலமீன், நம்முடைய எஜமானன், நாம் அடிமை. அடிமை அடிமையினுடைய தோற்றத்தோடு நிற்க வேண்டும். நம்ம சாதாரணமாக உலகத்தில் உள்ள ஒரு அற்ப அதிகாரிகளிடத்தில் போகக்கூடிய சமயம் கூட சப்தத்தை உயர்த்த மாட்டோம். ஏன்? என்னடா எந்த இவ்வளோ சப்தம் போட்டு பேசுகிறாயான்னு கேட்டு வெளியே தள்ளி விட்டுறக்கூடாது. ரப்புல் ஆலமீன் கிருபையாளன், கிருபையாளனாகிய அல்லாஹ் மாலிக்குல் முலூக் ஆகிய அல்லாஹ், அரசர்களின் அரசராகிய அல்லாஹ்விடத்தில் நம்ம கையேந்து நிற்கக்கூடிய சமயம் சப்தத்தை ரொம்ப உயர்த்தக்கூடாது என்று சொல்லி காட்டுகிறார்கள். அதுவும் ஒரு ஒழுக்கம். அடுத்து துஆ செய்யக்கூடிய சமயம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வார்த்தை அலங்காரம் செய்யக்கூடாது. நாதாக்கள் நமக்கு சில துஆக்களை அழகான முறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நாதாக்களும் சில அடிகளை அழகாக சொல்லி தருவாங்க, அது கேட்கலாம். நம்மளா கஷ்டப்பட்டு கவிதை நடையை உருவாக்குது, வார்த்தை அலங்காரம் செய்வதெல்லாம் கூடாது. ஏன், நாம் விளங்கணும். நம்ம அடிமை இருப்பது ரப்பல் ஆலமீன் எஜமானிடத்தில். எஜமானிடத்தில் நிற்கிற பொழுது பணிவோடு கஷ்டப்பட்டு வார்த்தை அலங்காரம் ஒன்றும் செய்ய வேண்டிய தேவையில்லை. மற்ற எஜமானர்களை போன்றவர்கள் அல்ல, போன்றவன் அல்ல அல்லாஹ். அல்லாஹ் இதயங்களை அறிபவன், கண் சிமிட்டல்களை அறிபவன். எனவே அவனிடத்தில் கையேந்து நிற்கிற பொழுது நாம் இது போன்று இதயத்தில் நல்ல வார்த்தையை போட்டால் தான் சரியாக வரும்னு இல்லை, போடக்கூடிய வார்த்தை ஒழுக்கமான வார்த்தையை இருக்க வேண்டும் என்பதை தவிர அதில் வார்த்தை அலங்காரம் தேவையில்லை என்பதையும் இமாம் கஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அடுத்த ஒரு ஒழுக்கம் என்னன்னா, பணிவு கேட்கக்கூடிய சமயம் பணிவோடு கேட்கணும், பயபக்தியோடு கேட்கணும், கிடைக்கும்னு உள்ள எண்ணத்தோடு கேட்க வேண்டும். ஆசை, பயபக்தி, பணிவு, இது மூணும் ஒரே ஒழுக்கமாக சொல்கிறார்கள். ஆசை இருக்க வேண்டும், பயம் இருக்க வேண்டும், பணிவு இருக்க வேண்டும். பணிவினுடைய தன்மை உடல் உறுப்புகளிலும் தெரிய வேண்டும், உள்ளத்திலும் தெரிய வேண்டும். உடல் உறுப்பையும் உள்ளத்தையும் ஒருங்கே கவனிக்கக்கூடிய ரப்பல் ஆலமீன். எனவே அந்த துஆவில் உடலிலும் பணிவு, உள்ளத்திலும் பணிவு, உடலிலும் பக்தி, உள்ளத்திலும் பக்தி, உடலிலும் ஆசையான ஒரு தோற்றம், அதே போன்று உள்ளத்திலும் ஆசையான தோற்றம் இருக்க வேண்டும் என்று இமாம் கஸ்ஸாலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸை அடிப்படையாக வைத்து நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அடுத்து, நல்ல நேரம் கிடச்சிருக்கு, நல்ல நிலைகள் கிடச்சிருக்கு, கிபிலாவை முன்னோக்கிறோம், சப்தத்தை உயர்த்தல, பணிவோடு பயபக்தியோடு ஆசையோடு கேட்கிறோம். கேட்கக்கூடிய சமயம் துஆவை கபூலாகவும் உள்ள நம்பிக்கையும் இருக்கணும். அல்லாட்ட கேட்குறோம், எத்தனையோ கேட்டுட்டோம், கிடைக்குமோ கிடைக்காதோ அந்த நம்பிக்கை குறைவே வேண்டாம். நிச்சயம் அல்லாஹ் நமக்கு பதிலளிப்பான், மூணில் ஒன்று கிடைக்கும். நம்முடைய அப்பா நமக்கு சொல்லித் தருவதை போல மோமின்களின் ரஹீமே, எங்களுக்கு நாளை கியாமத்து நாளில் கூடையாவது, இல்லை இல்லை கியாமத்து நாளிலாவது இந்த துஆவை எங்களுக்கு கபூலாக்கி தர வேண்டும் என்று எங்களுடைய துஆ வீணானதாக, கேலிக்குரியதாக, முகத்தில் தூக்கி எறியப்படக்கூடியதாக ஆகிவிடக்கூடாது என்ற வேண்டுதலை வைக்கக்கூடிய அடிப்படையில் நாம் சிந்தித்து பார்க்கிறோம். உறுதி, மனசில் நம்பிக்கை, நான் கேட்கிறது என்னுடைய ரப்புல் ஆலமீனிடம், ரப்புல் ஆலமீன் அவனிடத்தில் எந்த குறையும் இல்லை. கேட்பதில் இன்னது இருக்குது அது இல்லை, இப்போ இதை வந்து கேட்டுட்டீங்களே இதெல்லாம் என்னால் தர முடியலை என்று சொல்பவனிடத்தில் நாம் கேட்கவில்லை. எல்லா அதிகாரமும் ஒருங்கே ஒரே நேரத்தில் அமையப்பெற்ற ரப்புல் ஆலமீனிடம் கேட்கிறோம். அவன் தருவான் என்ற நம்பிக்கை, தருவான் என்பதல்ல, தருவான், நிச்சயமாக தருவான் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார்கள், முக்கியமான துஆக்களாக இருந்தால் மூணு மூணு தடவை கேளுங்க. ஒரு தடவையோடு நிறுத்த வேண்டாம், மூன்று தடவையும் அதே பயபக்தியோடு, அதே ஆசையோடு, அதே நம்பிக்கையோடு, எந்த குறைவும் இல்லாமல் கேளுங்கள், மூன்று தடவை கேளுங்க. அடுத்து சொல்கிறார்கள், துஆ ஓது சமயத்தில் ஆரம்பத்தில் அல்லாஹ்வை புகழணும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அல்லாஹுவை அரபியிலேயோ தமிழ்லேயோ அல்லாஹுவை நினைத்து அவனை புகழணும். அடுத்து கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே சலவாத்து சொல்லணும். அதே போன்று துஆவினுடைய கடைசியிலும் அவங்க மேலே சலவாத்து சொல்லணும். துஆவினுடைய ஆரம்பத்திலும் கடைசியிலும் சலவாத்து, அதே போன்று ஆரம்பத்திலும் கடைசியிலும் அல்லாஹுவை புகழ்வது. நாம் அப்படித்தான் துஆ ஓதுகிறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தொடங்குவோம், சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா ஆயிசிஃபூன் என்பதை கொண்டு முடிக்கிறோம், அல்லாஹ்வை புகழ்வது. அதே மாதிரி உயிரினம் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலவாத்து சொல்லி தொடங்குவோம், சலவாத்தை சொல்லி முடிப்போம். இதுவும் துஆவுடைய மிக முக்கியமான ஒழுக்கம். இதுக்கெல்லாம் மேலாக பத்தாவது ஒரு ஒழுக்கத்தை சொல்லுவாங்கோ, பாத்தினான ஒரு ஒழுக்கம், அதபுல் பாத்தின். இவைகளை பேணுகிற பொழுதுதான் இக்பல் துஆ அபிதின் நபி என்பது நம்மை வந்து சேரும். என்ன பாத்தினான ஒழுக்கம், உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசடுகளை, உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை, உள்ளத்தில் இருக்க தேங்கி நிற்கக்கூடிய பொறாமை, அகம்பாவம், ஆணவம், செருக்கு, மமதை, இது போன்று உள்ள தன்மைகளை எல்லாம் உள்ளத்தை விட்டு நீக்க வேண்டும். வாயை கொண்டு பொய் பேசுதல், புறம் பேசுதல், கோல் செல்லுதல், பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அளவுக்கு பேசுதல், இவைகளை விட்டும் வாயை தவிழ்ந்து கொள்ளுதல், ஹராமானவைகளை பிடித்தல், ஹராமானவைகளை தொடுதல், ஹராமானவைகளோடு உரசுதல், இவைகளை கொண்டு கைகளை உடல் மேனிகளை தவிர்ந்து கொள்ளுதல், ஹராமானவைகளின் பக்கம் செல்லாமல் காலை பாதுகாத்து கொள்ளுதல், ஹராமானவைகளை விட்டும் காதை பாதுகாத்து கொள்ளுதல், மூக்கை இதயத்தை இப்படி ஒவ்வொரு உறுப்புகளாக கண்களை என்று பாதுகாத்து கொள்ளக்கூடிய அடபுல் பாத்தின் உள்ரங்கமான ஒரு ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம கேட்கக்கூடிய துவா மனசில் அநியாயம் செய்திருக்கோம், மனசால் பிறருக்கு தொல்லை கொடுத்திருக்கிறோம், கையால் அழுக்குகளை பாவங்களை செய்திருக்கிறோம், செய்த கையோடு ரப்புல் ஆலமீன்ட்ட முன்னால் போய் நிற்கக்கூடிய சமயம் உள்ளங்களை அறியக்கூடிய ரப்புல் ஆலமீன், கைகளில் இருக்கக்கூடிய பாவக்கரைகளை அறியக்கூடிய ரப்புல் ஆலமீன் பாவம் செய்துகிட்டு எந்த திமிரோடு என்னிடத்தில் வந்து நிற்கிறாய் என்று அல்லாஹ் கேட்பான். பாவம் செய்யாமல் இருக்க முடியலையே, இந்த உலகம் பசாது நிறைந்த உலகம் அல்லவா, கண்ணால் காதால் இதயத்தால் சிந்தனைகளால் எல்லாம் பாவம் அல்லவா நடக்குது, பாவம் மன்னிப்பு தேடிக்கிட்டு துவா செய்வோம். அதனால தான் நாதாக்கள் நமக்கு சொல்லி தருவாங்கோ, துவா செய்யக்கூடிய சமயம் முதல் துவா அல்லாஹும் மஃஃபிர் லனா துனூபனா, இது போன்ற துவா, ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா, யாரெல்லாம் நாங்கள் எங்களுக்கே அநியாயம் செய்துட்டோம், எங்களை நீ முதல்ல மன்னிச்சிரு, எதுக்கு நான் உங்கள்கிட்ட உன்னிடம் துவா கேட்பதற்கு தகுதி உள்ளவனாக மாறுவதற்கு. யாருக்காவது மன அறிஞ்சு நம்ம தவறு செய்திருந்தால் அவங்ககிட்ட போய் உரிய முறையில் மன்னிப்பு கேட்டுக்கொள்வது. நாம் தெரிந்திருப்போம் ஒரு செய்தி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள், கடுமையான பஞ்சம் ஏற்பட்ட சமயத்தில் அல்லாஹ் சொன்னா, இன்னிலா அஸ்தஜீபுலக்க வலிமம் அழக்க, உங்களுக்கு நான் துவாவுக்கு கபூல் பதில் சொல்ல மாட்டேன், துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உங்களோடு இருப்பவர்களுக்கும் பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்னான். அப்போ அவங்க கேட்டாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏன் யா அல்லாஹ், என்ன காரணம்? அப்போ அல்லாஹுவே பதில் சொன்னான், உங்களோடு ஒருவன் கோல் சொல்லக்கூடியவன் இருக்கிறான், அவன் இருப்பது வரைக்கும் துவாவை நான் கபூலாக்க மாட்டேன். அருமையானவர்களே, நம்ம காரணத்தினால ஒட்டுமொத்த துவாவும் கபூலாகாமல் இருக்கக்கூடாது என்பதில் நம்ம கவனமாக இருக்கணும். ஒரு மஜிலிஸுக்கு போகிறோம், செலவாத்து மஜிலிஸு, திக்கருடைய மஜிலிஸு, நாதாக்களுடைய நினைவு நாள் மஜிலிஸுகள், இந்த மஜிலிஸுக்கு போகிறோம், அங்கே துவா நடக்குது, அந்த துவாவில் நான் கலந்து கொள்வதின் காரணத்தினால் ஒட்டுமொத்த துவாவும் இல்லாமல் ஆகிவிடக்கூடாது என்பதில் நானும் நீங்களும் கவனமாக இருக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் என்ன சொன்னால், உங்களில் ஒருத்தன் கோல் சொல்லக்கூடியவன் இருக்கான், அவன் இருப்பது வரைக்கும் உங்கள் துவாவை நான் கபூலாக்க மாட்டேன். யார்? ஒரு நபியினுடைய துவா, அதுவும் உருல் அஸ்மும், சிறப்பான நபி ரசூலுடைய ஒரு துவாவையும் அவங்களுக்கு ஆமீன் சொல்லக்கூடியவங்களுக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால், அருமையானவர்களே, ஏன் காரணத்தினால ஒரு மஜிலிஸே கெட்டு போய்விடக்கூடாது என்பதில் நானும் நீங்களும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அப்போ நம்ம போய் சொன்னால், கோல் சொன்னால், புறம் பேசுனா மஜிலிஸுக்கு வரக்கூடாதா? அப்படி இல்லை, மஜிலிஸுக்கு வாரதுக்கு முன்னாலேயே யாரெல்லாம் என்னென்ன பாவங்களை செய்துட்டேன், நான் மஜிலிஸுக்கு போகிறேன், என்னுடைய காரணத்தினால அந்த மஜிலிஸை நீ வீணான மஜிலிஸாக, புறக்கணிக்கப்பட்ட மஜிலிஸாக ஆக்கி விடாதே என்ற எண்ணத்தின் அடிப்படையில் துவா செய்து அந்த மஜிலிஸுக்கு போனோம், பாவம் மன்னிப்பு கேட்டு மஜிலிஸுக்கு போனோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யாரெல்லாம் யா ரப்பி மன்ஹுவ, அந்த போய் கோல் சொல்லக்கூடியவன் யாரு அப்படின்னு கேட்ட சமயத்தில் அல்லாஹ் பதில் சொன்னான், அன ஹாக்குமானின் நமீமா வாக்குனு நமீமா, நான் நமீமத்தை கோல் சொல்வத நான் தடுத்துக்கிட்டு, உங்களை தடுத்துக்கிட்டு நானே கோல் சொல்லலாமா? நானே அடுத்தவனுடைய குறையை சொல்லலாமா? அவன் இருக்கக்கூடிய குறை தானே. அப்போ அல்லாஹ்விடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து துவா செய்யுங்க, உங்களுடைய துவாவை அல்லாஹ் கபூலாக்குவான், பாவ மன்னிப்பு கேளுங்கோ. அப்படி பாவ மன்னிப்பு கேட்டதுக்கு பின்னால் துவா செய்தார்கள், அந்த துவா கபூலாச்சுது. எனவே அருமையானவர்களே, நாம் பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, பொய் சாட்சியும் சொல்லக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது ஒட்டுமொத்தத்தில். அப்படி செய்துட்டோம்னா உரியவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். கேட்க முடியல, அல்லாஹுடன் யா அல்லாஹ், இன்னவனுக்கு நான் பாவம் செய்துட்டு அநியாயம் செய்துட்டேன், நான் மஜிலிஸுக்கு போகிறேன், நீ அதை உன் பொருள் உன்னுடைய அளவுக்கு நீ ஏற்றுக்கொண்டு எனக்கு மன்னிப்பை வழங்கு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துனுடைய கூட்டத்தில் அப்படி மன்னிப்பு கேட்ட சமயத்தில் மன்னிப்பை நீ வழங்கி அவர்களுடைய துஆவினுடைய மஜிலிசை அங்கீகரிக்கப்பட்ட மஜிலிசாக ஆக்கினையே, அதை மாதிரி என்னுடைய மஜிலிசையும் ஆக்கிக்கொள் என்று அல்லாஹ்விடத்தில் வேண்டுதலை வைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று நமக்கு நல்லவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களே, இப்போ நம்ம நினைத்து பார்க்கிறோம், அஹமதுல்லா பைத்த நம்முடைய புனிதமான மஜ்லிஸ்களில் நாம் ஓதுகிறோம், புனிதமான நிகழ்ச்சிகளில் நாம் ஓதுகிறோம். யா ரஹீம் அல் முஃமினீன், மூமின்களுக்கு கிருபை செய்பவனே, இக்பல் துஆ அபின் நபி, நாங்கள் நபிமார்களுடைய எங்களுடைய உயிரினும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அடிமையாக நாங்கள் இருக்கிறோம், எங்களுடைய துஆவை நீ அங்கீகரிக்கணும். அங்கீகரிக்கணும்னா என்னிடத்தில் அந்த ஒழுக்கமெல்லாம், வெளிப்படையான ஒழுக்கங்களும் வரணும், உள்ரங்கமான இந்த ஒழுக்கமும் வரணும் என்று நாம் சொல்லுகிறோம். அருமையானவர்களே, அப்பந்தான் இந்த துஆ நாளை கியாமத்து நாளில் பலன் தரக்கூடிய நல்லமலாக நமக்கு பரிணமிக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். இன்னும் ஒரு செய்தியை சொல்லி காட்டுவார்கள், கடுமையான பஞ்சம், கடுமையான பஞ்சம், மையத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு காலகட்டத்தில் பஞ்சம். அப்படி ஒரு பஞ்சம் அல்லாஹால நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் பாதுகாக்கணும், உலக முஸ்லீம்களையும் உலக மக்களையும் பாதுகாக்கணும். அப்படி ஒரு பஞ்சமா, மையத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு பஞ்சம், அப்படி ஒரு பஞ்சம். பணம் இருக்கலாம் கையில், எல்லார்ட்டையும் கையில் காசுகளாக நோட்டுகளாக இருக்குது, வாங்க தானியங்கள் இல்லை, என்ன செய்ய முடியும்? இப்போ அந்த பஞ்சம் ஏற்பட்ட சமயத்தில் பஞ்சத்துக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். அப்போ அல்லாஹ் பதில் கொடுக்கிறான் அந்த நபிக்கு, ஃபயின்னீலா, உங்களுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், உங்களில் யாருக்கு நான் அழுது புலம்புனா கூட உங்களின் மீது நான் கிருபை காட்ட மாட்டேன். நீங்க யாருக்காவது அநியாயம் செய்திருந்தா, அபகரிச்சிருந்தா, அநியாயமான முறையில் அவங்களுடைய பொருளை எடுத்திருந்தா, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்திருந்தா, தொழில அநியாயம் செய்திருந்தா, தொழில மோசடி செய்திருந்தா, இவங்களுக்கெல்லாம் அநியாயக்காரன், அந்த அநியாயத்தை உரிய முறையில் பரிகாரம் தேடாத வரைக்கும் நான் உங்கள் மீது கிருபையும் காட்ட மாட்டேன், உங்களுடைய துஆவை அங்கீகரிக்கவும் மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அந்த மக்களெல்லாம் உடனே சென்றார்கள். உடனடியாக போய் அந்த பாவத்திற்கு தான் யார் யாருக்கு அநியாயம் செய்திருந்தார்களோ, யார் யாருடைய வியாபாரம் நஷ்டப்பட வேண்டும் என்று நினைத்து அதற்கு கங்கணம் திட்டமும் தீட்டினார்களோ, அந்த திட்டத்துக்கெல்லாம் உரியவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டார்கள். அவங்க அல்லாஹ்விடத்தில் மீண்டும் அல்லாஹுவை நோட்டமிட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், இப்போ உங்களுடைய துஆவை நான் கபூலாக்குகிறேன். அருமையானவர்களே, இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும். நாம் கையேந்தினோம், ஏந்தின கையேந்துதல் பதில் சொல்லப்படல, காரணம் என்ன? நாமால தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஒரு காலம் வரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அந்த காலத்தில் துஆக்கள் அங்கீகரிக்கப்படாத காலமாக மாறிடும். காரணம் அநியாயம், அட்டூழியம், இது போன்ற விஷயங்கள் அங்கே அதிகரித்துவிடும். இன்னைக்கு சமுதாயத்தில் மலிஞ்சு போயிட்டு சிஹிர் என்பது, சிஹிர் என்பது இஸ்லாமிய சமுதாயத்தில் மலிந்து போய்விட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அற்பத்தனமான செயல்களுக்காக வேண்டி தான் சொந்த சகோதரனை, தான் சொந்த சகோதரிய, தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை, தான் தன்னுடைய பெற்றோர்களுக்கு சிகிர் செய்யக்கூடிய கூட்டமாக இந்த சமுதாயம் மாறியிருக்கிறது. எத்தனையோ சமுதாயத்தில் பார்க்கிறோம், எத்தனையோ பேர்கள் நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்கோ, யாருன்னு தெரியல, அல்லது சொந்த சகோதரன், என்னுடைய வியாபாரம் நசிப்பதற்கு திட்டம் தீட்டுகிறார்கள். இந்த அநியாயத்தை அல்லாஹ் மன்னிப்பிக்கப் போவதில்லை. இன்னும் நாம் கேள்விப்படுகிறோம், இந்த சிகிர் செய்வதற்காக வேண்டி அந்நிய மதத்தவர்களுடைய வணக்க ஸ்தலங்களுக்கு, அவங்க வணங்கிட்டு போகிறாங்க, அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை, அந்த வணக்க ஸ்தலங்களுக்கு நம்ம தாய்மார்கள், சகோதரிகள், நம்ம சகோதரர்கள் போய் அங்கே நின்று அவங்களுக்கு தேவையான வணக்க பூஜை பொருட்களை வாங்கி கொடுத்து அவைகளை கொண்டு தான் சொந்த சகோதரனை தன்னுடைய முஸ்லீம்களுக்கு எதிராக அநியாயம் செய்யக்கூடிய கோரக்காட்சி. இன்னும் ஒரு கட்டம், அந்த இபாதத்துகளை கூட செய்வதற்கு தயாராகி விடுகிறார்களாம். அவங்களுடைய அந்த வணக்க ஸ்தலங்களை சுற்றி வாரது, அவங்க வணங்கக்கூடிய பிம்பங்களை சுற்றி வாரது. இன்னும் சொல்ல போனால், சற்று தெளிவாகவே விளக்க வேண்டுமென்றா, சிலர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அப்படியெல்லாம் இல்லாமல் இருக்கணும் என்பதுதான் நம்ம எண்ணம். அவங்களுடைய வணக்க ஸ்தலங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் குளங்களில் போய் குளிச்சுக்கிட்டு அந்த ஈரத்துணிகளோடு வந்து சுத்தணும்னு சொல்வதை கூட சுத்துவதாக கேள்விப்படுகிறோம், அது இல்லாமல் இருக்கணும். அப்படிப்பட்ட கொடுமை அது வந்து செய்தியாக மட்டும்தான் இருக்கணும், செயல் பொய்யாக இருக்கணும் என்று நாம் விரும்புகிறோம். இது போன்ற செய்திகள் இந்த சமுதாயத்தில் மலிந்து விட்டது. அல்லாஹ் துஆக்களை கபூலாக்குவானா, மன்னிப்பானா, ஏற்றுக்கொள்வானா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது இது போன்ற அநியாயங்கள், அநியாயம்னா சின்ன சின்ன அநியாயத்தை கூட சொல்லி காட்டுவாங்க. தெரியாம ஒரு பொருளை எடுத்து வச்சிருக்கிறது அல்லது தெரிந்து கூட நான் எனக்கு தான் இது சொந்தம், அண்ணன் சகோதரர்களாக இருந்தா பொருட்களை பங்கு வைக்கக்கூடிய சமயம் அநியாயமான முறையில் பங்கு வைத்திருந்தால் கூட இது அநியாயம் எடுக்கும். இப்படி புறம் பேசினா, பொய் பேசினா, அடுத்தவர்களை பற்றி கோல் சொன்னா, இவைகளெல்லாம் அநியாயம். இப்படி அநியாயமாக அநியாயங்கள் தலை தூக்குகிற பொழுது அல்லாஹ் துஆவை கபூலாக்க மாட்டான் என்று சொல்லி காட்டுகிறார்கள். பெரியோர் நாம நல்லா நன்றாக சிந்தித்து பார்க்கிறோம். அப்பா சொல்லி காட்டினார்கள், யா ரஹீமல் முஃமினீன், மூமின்களின் கிருபையாளனே, இக்பல் துஆ அபுதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமைகளுடைய துஆவை ஏற்றுக்கொள். அடிமை என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமை என்றால் எப்படி இருக்க வேண்டும்? உயிரினும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு நிலைகளில் சொன்னார்கள், நீங்க ஒருவருக்கொருவர் சகோதரராக வாழுங்கள், உங்களுக்கிடையில் பிரச்சனைகள் வேண்டாம், உங்களுக்கிடையில் கோபம் வேண்டாம், உங்களுக்கிடையில் அழிச்சாட்டியம் வேண்டாம், உங்களுக்கிடையில் பிரச்சனைகளால் எதிர்ப்புத்தன்மை வேண்டாம் என்று சொன்ன பொழுது அவங்க அடிமைன்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு மாற்றமாக நம்ம செயல்பட்டா அவங்களுடைய உம்மத்தாக இருப்பதற்கு கூட தகுதி இல்லை. உம்மத்துக்கு அப்பாற்பட்ட முறையில் எல்லாம் அடிமை. சிலருக்கு சில ஆட்கள் சொல்லுவாங்க, நாங்கள் அது ஒரு நேரத்துக்கு அடுத்த சப்ஜெக்டாக நாம் பேசுவோம், அப்துன் நபின்னு சொல்லலாமா? சொல்ல வேண்டாம்னு சொல்லவங்க சொல்ல வேண்டாம், நாங்கள் சொல்லுவோம். காரணம், நாங்கள் எங்களுடைய நபிக்கு அடிமையாக இருப்பதில் பெருமை அடைகிறோம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தந்து விட்டால் போதும், நாளை கண்மணி நாயகம் நம்மை பார்க்கிற பொழுது இவங்கெல்லாம் யார் தெரியுமா, என்னுடைய அடிமைகள், என் மீது பைத்தியம் பிடித்த ஆஷிக்குகள் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் போதும், உலகத்திலே கிடைக்கும் என்ற நிலைமையில தான் நாம சென்று கொண்டிருக்கிறோம். எல்லோரும் உம்மத்தாக இருக்கலாம், சிலர் தான் அடிமையாக ஆக முடியும். எல்லோரும் உம்மத்தாக இருக்கலாம், உம்மத்திலே அடிமை என்ற தகுதி எப்பொழுது ஏற்படுகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மேல வைக்கக்கூடிய அளவற்ற பாசத்தின் மூலம் தான் ஏற்படுகிறது. நாம துஆ செய்கிற பொழுது, அந்த துஆவிற்காக வேண்டி தயாராகிற பொழுது இந்த ஒழுக்கங்களை நாம் பேணுகிறோம். அவுசாயி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பிலால் இப்னு ஸஅத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்ய செல்கிற பொழுது கூட்டத்தை எல்லாம் ஒன்று கூட்டிட்டு சொன்னாங்களாம், அல்லாஹ்வை புகழ்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் ஓதுகிறார்கள், மீண்டும் சொல்கிறார்கள் மக்களை பார்த்து, மக்களே உங்கள்கிட்ட தப்பு இருக்குதுன்னு நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். உங்களிடத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்குதா? பாவம் செய்கிறோம், அநியாயம் செய்கிறோம், அட்டூழியம் செய்கிறோம் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். அப்போ அவங்களாம் சொன்னாங்கோ, அல்லாஹும்ம நாம், நாங்கள் பாவம் செய்தவர்கள், நாங்கள் பாவிகள், எங்களிடத்தில் தவறுகள் இருக்குது, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இப்பும் பிலால் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுவை பார்த்து சொன்னாங்கோ, யா அல்லாஹ், நாங்கோ உண்மையிலே நல்லவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளல, எங்களிடத்தில் தப்பு தவறுகள் இருக்குது, யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன், உங்களுடைய மன்னிப்பை கொண்டு அல்லாஹும் மஃஃபிர் லனா வர்ஹம்னா, எங்களின் மீது நீ மன்னித்து கிருபையத்தா என்று சொல்லிவிட்டு அந்த கூட்டத்தினர்களெல்லாம் எதற்காக வேண்டி ஒன்று கூடினார்கள்? மழை தேடுவதற்காக வேண்டி. இப்போ மழை தேடுவாங்கோ, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ மழையத்தா என்று துஆ செய்கிற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு மழையை கொடுத்தான் என்ற செய்தியை நாம் பார்க்கிற பொழுது, அருமையானவர்களே, நாம துஆ செய்கிற பொழுது இந்த அகமியமான விஷயங்களை நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வரணும். ஒழுக்கம், வெளிப்படையான ஒழுக்கங்கள், 10 ஒழுக்கத்தில் 9 ஒழுக்கமும் வெளிப்படையான ஒழுக்கம். இந்த பாத்தினியான இந்த ஒழுக்கம் நம்மிடத்தில் இருக்கணும், அது துஆவினுடைய அடிப்படை என்று நமக்கு சொல்லி தருகிறார்கள். இன்னும் துஆ செய்யக்கூடிய சமயம் நாமெல்லாம் சுன்னத்துல் ஜமாத்தினர்களுடைய அடையாளம், சஹாபாக்களுடைய அடையாளம், அதானே சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அடையாளம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடையாளம். துஆ செய்கிற பொழுது ஒருவர் துஆ செய்ய மற்றவர் ஆமீன் சொல்லணும், கூட்டு துஆ. அது நமக்கு ஃபத்ஹுல் பாரியில திருமதியில போன்ற ஹதீஸ் கிதாபுகள்ல சொல்லி தரப்படுகிறது. ஸைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லி தருகிறார்கள், நானும் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹும் இன்னொரு சஹாபியும் மூணு பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துட்ட போனோம். புனிதத்தின் பேரரசு பூமான் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கோ, உதுஉ, நீங்க துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஸைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லாங்கோ, நான் துஆ செய்த முதல்ல. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்கோ, அந்த துஆ மஜ்லிஸ் எப்படி இருக்கும்? உலகத்தின் உயிரோட்டமான நம்முடைய உயிரினம் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்ல ஒரு சஹாபி துஆ செய்தாங்கன்னா அந்த சஹாபியினுடைய அந்தஸ்து எப்படி இருக்கும்? ஸைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லாங்கோ, நான் துஆ செய்தேன், அதை போன்று அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு துஆ செய்தாங்கோ, அதே போன்று மற்றவங்களும் துஆ, மற்றொரு சஹாபியும் துஆ செய்தாங்கோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்கோ. இப்படி ஆமீன் சொல்வது என்பது சுன்னத்துல் ஜமாத்தினுடைய முறை என்றால் அது சஹாபாக்கள் செய்த முறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கோ, இப்னு ஹுசைமால வரக்கூடிய ஹதீஸு, யஹூதிகள் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய விஷயமே ஆமீன் சொல்வது தான், அதை விட அதிகமாக பொறாமப்பட மாட்டாங்க. ஏன்? காரணம் என்னன்னா, ஒரு ஆள் துஆ செய்கிறாரு, மற்றெல்லாம் ஆமீன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி எல்லாரும் அந்த துஆல கூட்டாகி கொள்கிறார்கள். எனவே அதை பார்த்து யஹூதிகள் பொறாமைப்படுகிறார்கள். எனவே நீங்க அதிகமாக ஆமீன் சொல்லுங்கள், ஃபாகிஸிரூமின் கௌலி ஆமீன், எனவே நீங்க ஆமீன் என்று சொல்ல அதிகப்படுத்துங்கள் என்று உயிரினம் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமக்கு சொல்லி தருகிறார்கள். அருமையானவர்களே, இந்த அடிப்படையில நாம துஆ செய்கிற பொழுது நம்முடைய துஆவை அல்லாஹு தஆலா அங்கீகரிக்கிறான். எந்த நபிமார்களுக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பான். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் சேர்ந்து ஒரே ஒரு சமயம் துஆ செய்தாங்கோ, அந்த துஆவை அல்லாஹு தஆலா அங்கீகரித்தான். மற்ற எந்த நபிமார்களுக்கும் எந்த கூட்டத்திற்கும் கொடுக்காத ஒரு சிறப்பு கூட்டு துஆ. அந்த கூட்டு துஆவை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். மூணு விஷயங்களை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் சிறப்பாக கொடுத்திருக்கிறான். ஒன்று அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லக்கூடிய பாக்கியம், இன்னொன்று தொழுகையில் சஃப்பாக நிற்கக்கூடிய பாக்கியம், இன்னொன்று ஆமீன் சொல்லக்கூடியது. இந்த ஆமீன் என்பதை மூசா அலி இஸ்லாமும் ஹாரூன் அலி இஸ்லாமும் மட்டும் ஒரு இடத்துல துஆ செய்தாங்கோ, அந்த சமயத்தில் காலக்கது உஜீபத் தஅவத்துக்குமா, உங்கள் ரெண்டு பேருடைய துஆவையும் அல்லாஹ் கபூலாக்கியதாக சொல்லி காட்டுவான். இப்படி சிறப்புக்குரிய கூட்டு துஆவை நாம பேணணும். அந்த கூட்டு துஆ நமக்கு சிறப்புக்கு சிறப்பு தரக்கூடியதாக இருக்கிறது. அந்த கூட்டு துஆவை நாம் செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்கோ, நீங்க கூட்டாக துஆ செய்யக்கூடிய சமயம் ஒருவர் துஆ செய்வார், மற்றவரெல்லாம் ஆமீன் சொல்லுவாங்களே, அப்போ ஒருவர் துஆ செய்யக்கூடிய சமயம் தனக்கு மட்டும் ஒருமையினுடைய வார்த்தையை பயன்படுத்தி துஆ செய்யாதீங்கோ, பன்மையினுடைய வார்த்தைகளை வைத்து துஆ செய்யணும். ஒருமையை வைத்து துஆ செய்யக்கூடிய சமயம் அந்த சமுதாயத்திற்கு அவர் துரோகம் செய்து விட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய ஹதீஸையும் நாம் நினைவுபடுத்துகிறோம். துஆ செய்யக்கூடிய சமயம் துஆ மஜ்லிஸ் நமக்கு அருமையான வாய்ப்பு. குத்துபியா மன்சில்ல நமக்கு அந்த வாய்ப்புகளை உருவாக்கி தராங்க. சலாத்து மஜ்லிஸ், திக்ருனுடைய மஜ்லிஸ்கள், குத்துபியா மஜ்லிஸ், இது போன்ற மஜ்லிஸ்களை உருவாக்கி நல்லவங்களை வச்சு துஆ செய்ய வைத்து எல்லோரும் ஆமீன் சொல்லக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை இந்த துஆ இக்பல் துஆ அபிதின் நபி என்ற இந்த அடியை வைத்து நாம் நினைவுபடுத்துகிறோம். கூட்டு துஆவில் நாம் அதிகமாக கலந்து கொண்டு அந்த கூட்டு துஆவில் என் காரணத்தினால் மற்றவர்களுடைய துஆ கபூலாக்காமல் ஆகிவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்து நாம் துஆ செய்கிற பொழுது அல்லாஹு தஆலா நம்முடைய துஆவை கபூலாக்கி தருகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்கோ, அத்தாயி வல் முஅம்மினு ஷரீகானி ஃபில் அஜ்ர், துஆ செய்யக்கூடியவனும் ஆமீன் சொல்லக்கூடியவனுக்கும் கூலியினுடைய விஷயத்தில் ரெண்டு பேரும் கூட்டு. ஒரு ஆள் உயர்ந்தவரும் ஒரு ஆள் தாழ்ந்தவரும் கிடையாது. துஆ செய்தவருக்கு எவ்வளவு கூலி கிடைக்குமோ அதே கூலி ஆமீன் சொன்னவருக்கும் கிடைக்குது. கஷ்டப்படாம சில துஆக்களெல்லாம் நமக்கு தெரியாது. சில துஆக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாயிலிருந்து வந்த துஆக்கள் சிறப்பான துஆக்கள், அதில் கருத்து வேறுபாடு இல்லை. அந்த துஆக்களை துஆ ஓதக்கூடியவங்க ஓதுவாங்கோ, அந்த துஆ நமக்கு தெரியாது. ஆமீன் என்ற ஒரு வார்த்தையின் மூலம் அந்த துஆவை நாம பெற்றுக்கொள்கிறோம் என்றால் அந்த துஆ உயர்ந்த துஆவாக இருக்கும், கண்ணியம் மிகுந்த துஆவாக இருக்கும் என்று நமக்கு சொல்லி தருகிறார்கள். அருமையானவர்களே, இன்னொரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக ஹபீப் இப்னு ஸலமத்துல் ஃபஹ்ரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி தருகிறார்கள். ஒரு இடத்துல ஒரு கூட்டம் உட்கார்ந்து ஒரு ஆள் துஆ செய்கிறார், மற்றவரெல்லாம் ஆமீன் சொல்கிறார்கள். அப்படி ஆமீன் சொல்லுகிற பொழுது அல்லாஹு தஆலா அந்த கூட்டத்தினருடைய துஆவை நிச்சயம் கபூலாக்கி தருகிறான். இப்பதான் நம்ம நினைத்து பார்க்கிறோம், நம்ம மஜ்லிஸ்ல எத்தனையோ துஆ செய்தோமே, துஆ கபூலாகலே? இல்ல, கபூலாகலே நினைக்காண்டாம். இந்தந்த மஜ்லிஸ்களில் கேட்ட துஆவை எல்லாம் அப்பா சொல்லி காட்டுவதை போல, யா ரஹீமல் மூமினீன், மூமின்களுக்கு கிருபை செய்யக்கூடியவனே, மூமின்களுக்கு மட்டும் கிருபை செய்யக்கூடிய இடம் எங்க? ஆகிறோம். ஆகிரத்தில் எங்களுடைய துஆவை நீ கபூலாக்கு என்றால் அவைகள் நன்மைகளாக மாற்றப்பட்டு நமக்கு பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பது, நமக்கு பொருளாக அமைகிறது என்பதை நாம் விளங்கி அதையின்படி அமல் செய்கிறோம். அருமையானவர்களே, இந்த மஜ்லிஸ்களை நாம் வீணாக்கிவிடக் கூடாது என்பதையும் நாம் விளங்குகிறோம். இன்னொன்று, சில சமயங்களில் இந்த அஹமதுல்லா பைத்தை கூட்டத்தில் வந்திருக்கக்கூடியவங்க ஓதுவாங்க, படிப்பாங்க. அஹமதுல்லா பைத் என்று படிக்கக்கூடிய சமயத்தில் நாம் என்ன செய்கிறோம்? யா ரஹீமல் முஃமினீன் அக்பல் துஆ அபிதின் நபி. நாம் படித்தா சரி, படிக்காம இருந்தால் ஆமீன் சொல்லணும். அந்த கட்டங்களில் நமக்கு அல்லாஹு தஆலா நாதாக்கள் பெரியவங்கோ ஷேக்மார்கள் நமக்கு படித்து தந்த ஒரு படிப்பினை, ஒரு அழகான வார்த்தையை கேட்கக்கூடிய சமயம் உடனே ஆமீன் என்று சொல்கிறோம். யா ரஹீமல் முஃமினீன் அக்பல் துஆ அபிதின் நபி என்ற வார்த்தையை கேட்கக்கூடிய சமயம் இம்மும் நிற்காம ஆமீன் என்ற வார்த்தையை சொல்வது நமக்கு கடமையாக இருக்கிறது. அதுவும் அழகான துஆக்களை, கண்ணியமான துஆக்களை நாம் செய்ய வேண்டும். அருமையான சகோதரர்களே, துஆக்களை பற்றி சொல்லிக்கொண்டே வரக்கூடிய சமயம் அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து உஹது போர்க்களத்துக்கு போறதுக்கு முன்னால அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரழியல்லாஹு அன்ஹு சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு போய் சொன்னாங்களாம், நாம ரெண்டுரும் துஆ செய்வோம். துஆ செய்துனா எப்படி? முதல்ல நான் துஆ செய்கிறேன், நீங்க ஆமீன் சொல்லுங்க, அல்லது நீங்க துஆ செய்யுங்க, நான் ஆமீன் சொல்கிறேன். இப்படி ஒரு துஆ மஜ்லிஸ் வைப்போம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க. சேர்ந்த உடனே சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நான் முதல்ல துஆ செய்தேன், நான் என்னுடைய துஆல செய்தேன், நாளைக்கு உஹது போர்க்களத்தில் நான் ஒரு எதிரியை சந்திக்கணும், அவனை சந்தித்து கடுமையானாக ரெண்டு பேரும் மோதணும், மோதி கடைசியில் நீ எனக்கு வெற்றியை தரணும். அல்லாஹ் சும்மர்சுக்னி அல்லஃபுர் அலைஹி ஹத்தா அக்துலஹு. நான் அவனை கொன்று போடணும், கொன்று அவன்றிருந்து உள்ள அவனுடைய உடம்புல கிடக்கக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் நான் கைப்பற்றணும். இப்படின்னு சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு சொல்லுவாங்க, நான் இப்படி துஆ செய்கிறேன், எதிரியை சந்திக்கணும், ரெண்டு பேரும் கடுமையாக மோதணும், நான் அவனை கொன்று நான் வெற்றி பெறணும், அவனுடைய ஆயுதங்களை எல்லாம் கனிமத்தை நான் எடுக்கணும். இதுக்கு அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரழியல்லாஹு ஆமீன் சொல்லி முடிச்சுட்டு இப்போ அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரழியல்லாஹுக்கு துஆவுக்குரிய நேரம் வருது. துஆவுக்குரிய நேரம் வரக்கூடிய சமயம் அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்கிறாங்க. இதுக்கு நேர் மாற்றமான துஆ. ஆரம்பம் ஒரே சைஸா இருக்குது, அல்லாஹும்ம ர்சுக்னி, யா அல்லாஹ் நீ எனக்கு தருவாயாக, ரஜுலன் ஷதீதன், ஒரு கடுமையான மனுஷனை நீ எனக்கு தா, நாங்க ரெண்டு பேரும் போர் செய்யணும், உன் விஷயத்துல நாங்க போர் செய்யணும், போர் செய்து கடைசியில அவன் என்ன கொல்லணும், கொன்னு என்னுடைய காதை, என்னுடைய கழுத்தை, என்னுடைய மூக்க, என்னுடைய கண்ணை, இவைகளை எல்லாம் அவன் எடுத்து தோண்டி எடுக்கணும். எடுத்ததற்கு பின்னால் நான் நாளைக்கு கியாமத்து நாளில் உன்னை சந்திக்க வரணும். வருகிற பொழுது கண் இல்லாதவனாக, காது இல்லாதவனாக, மூக்கு அறுபட்டவனாக, ஒரு கோலத்தோடு உன்னிடத்தில் வரணும். அல்லாஹ் என்னை பார்த்து நீ கேட்கணும், உன் காது எங்கே போச்சு என்று அல்லாஹ் நீ கேட்க வேண்டும். துவாவே இப்படி கேட்காங்க, நான் போர் செய்யணும், போரில் என்னை எதிரிகள் என்னை வெட்டணும், வெட்டி என்னுடைய மூக்கு அறுபடணும், அறுபட்ட மூக்கோடு நான் உன்னிடத்தில் வர வேண்டும் ரப்புல் ஆலமீனே. வருகிற பொழுது என்னை பார்த்து நீ கேட்கணும், இந்த மூக்கு நான் தந்த மூக்கு எங்கே போச்சு என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் உன்னிடத்தில் நான் சொல்வேன், எப்படி சொல்வேன், யா அல்லாஹ் உன்னுடைய புறத்தில் நான் இதை அர்ப்பணித்தேன் என்று சொல்கிற பொழுது நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி காட்டுகிற பொழுது சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நான் அந்த துஆவிற்கு ஆமீன் சொன்னேன். ஆமீன் சொல்லிவிட்டு மறுநாள் உஹது போர்க்களம் நடந்தது. எங்கள் இருவருடைய துஆவையும் அல்லாஹ் கபூலாக்கினான். நான் ஒரு எதிரியை சந்தித்தேன், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு சொல்லாங்கோ, அந்த எதிரியை நான் வெற்றி கொண்டுட்டேன், எனக்கு கனிமத்து பொருள் கிடைச்சது. ஆனால் அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க கேட்ட துஆவின்படி எதிரியோடு போர் புரிந்தார்கள், அவர்களுடைய கண், காது, மூக்கு எல்லாம் அறுக்கப்பட்டது, அந்த நிலையில் அவர்கள் ஷஹீதாகி விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு சஅத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், கானத் தஅவத்து அப்துல்லாஹ் அப்துல்லாஹுடைய துஆ, அதாவது அப்துல்லாஹுடைய ஜஹஷ் ரழியல்லாஹுனுடைய துஆ, ஹைரம் மின் தஅவதி, என்னுடைய துஆவை விட சிறந்தது. காரணம் என்ன தெரியுமா? அவரை நான் போர்க்களத்தில் பார்த்தேன், அவருடைய நிலை அப்படியே ஆக்கப்பட்டது என்று சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அருமையான சகோதரர்களே, அருமையானவர்களை நாம் நினைத்து பார்க்கிறோம். அவங்க கழுத்து வெட்டுப்படக்கூடிய சமயம் அவங்களுக்கு என்ன நோவாமலா வேதனைப்படாமலா இருக்கும்? மூக்கு அறுபடக்கூடிய சமயம் அண்ணா ஈஸியான முறையில் ஒன்றும் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் அவங்களுடைய மூக்கு அறுக்கப்படும். இப்போ கூட சாதாரணமாக மயக்கம் கொடுத்து வேதனைகள் மறக்கடிக்கப்படக்கூடிய அளவுக்கு மயக்க ஊசி, உணர்வு இழக்கப்படக்கூடிய ஊசிகளெல்லாம் செலுத்தப்பட்டு ஆப்ரேஷன் செய்யப்படுது. அவங்களுக்கு அப்படி கிடையாது. வெட்டப்படுகிற பொழுது மயக்கம் இல்லாத நிலையில், சுய உணர்வு உள்ள நிலையில் வெட்டப்படுகிறார்கள். மூக்கு அறுக்கப்படுகிறது, கண் தோண்டப்படுகிறது, காது வெட்டப்படுகிறது. எப்படி சகித்து கொண்டார்கள் என்றால், அல்லாஹுவின் மீது உள்ள ஒரு லத்தத், அல்லாஹ்வின் மீது உள்ள ஒரு இஷ்கு, கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல உள்ள பாசம், அந்த பாசத்துக்கு முன்னால, சொர்க்கத்தின் மீது உள்ள ஆசைக்கு முன்னால, அந்த வேதனைகள் வேதனைகளாக அவர்களுக்கு தெரியவில்லை. அவைகள் எல்லாம் சுகமாக மாறியது. நாம கொஞ்ச நேரம் துவா செய்வதற்கு நமக்கு கஷ்டமாயிருக்கு, கொஞ்ச நேரம் அமர்ந்து துவா செய்வதற்கு நமக்கு கஷ்டமாயிருக்கு. நினைச்சு பாருங்க, கொஞ்ச நேரம் அமர்ந்து ஆறு அமர் அல்லாஹ்விடத்துல கண்ணீர் விட்டு அழுவதற்கு நமக்கு நேரம் கிடைக்கல. அல்லாஹு தாலா நல்லவர்களை பற்றி சொல்லி காட்டக்கூடிய சமயம் சொல்லி காட்டுவான், இரவு நடுநிசு நேரத்தில் அவர்கள் அழுது புலம்பி துவா செய்வார்கள் என்று, பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று. அப்பா அவனுடைய இந்த புனிதமான அடிகளுடைய இறுதி கட்டத்துக்கு வருகிற பொழுது, யார் ரஹீமல் முஃமினீன், அந்த அழைப்பினுடைய உச்சகட்டமே ஆகிரத்தின் மீது பாசம் வைத்த அந்த அழைப்பு. துன்யா எங்களுக்கு பணம் கிடைக்குதோ கிடைக்காம போகுதோ, சொத்து சுகம் வசதி வாய்ப்பு நோயற்ற வாழ்வு கிடைக்குதா கிடைக்காம போகுதா, அதை பற்றி கவலைப்படலை. அழைக்கக்கூடிய அழைப்பே யார் ரஹீமல் மோமினியன், மோமின்களுக்கு கிருபை செய்பவனே, மோமின்களுக்கு மட்டும் கிருபை செய்யக்கூடியது எங்க ஆகிரம். ஆகிரத்தை கவனத்தில் வைத்து இக்பல் துஆ, துஆவை கபூலாக்க. அப்போ துன்யாவையெல்லாம் கேட்கலையா? அடிகள் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் நம்ம அஹமதுல்லா பைத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சமயம், உலகத்தையெல்லாம் கேட்டு வந்தார்கள், உலகத்தினுடைய வெளிப்படையான இன்பங்களையும் கேட்டார்கள், ஆகிரத்தினுடைய இன்பத்தையும் கேட்டாங்கோ. கடைசி கட்டத்தில் வரக்கூடிய சமயம், யார் ரஹீமல் மோமினின், மோமின்களுக்கு கிருபை செய்வானே, எங்கள் துஆவை வீணாக்கிறாத அல்லாஹ், அவைகளை நாளை ஆகிரத்திலாவது நலவுகளாக ஆக்கி எங்களுக்கு தா என்று துன்யாவையும் கேட்டு, துன்யாவிலும் கிடைக்க வேண்டியது கிடைக்கச் செய்து, ஆகிரத்திலும் அவைகளுடைய பரிசு நம்மை விட்டும் பிரிந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் துஆவை நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய இந்த அருமையான அடியை நாம் வாழ்நாளில் நினைத்து பார்க்கிறோம். நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறோம், அவனிடத்தில் பணிவோடு வேண்டுவோம். அல்லாஹ் நம்முடைய கஷ்டங்களை, நஷ்டங்களை, துன்பம் துயரங்களை, பலாய் முசீபத்துகளை நம்மை விட்டும் போக்கி நமக்கு நிம்மதியான வாழ்வை, சுகமான வாழ்வை, நோய் நொடி வாழ்வை தந்தருள் புரிவானாக. மக்களை கொண்டு, பிள்ளைகளை கொண்டு சந்தோஷப்படக்கூடிய வாழ்வை தந்தருள் புரிவானாக. பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாகவும், பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை கண்குளிர்ச்சியாகவும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் நம்மை இந்த புனிதமான மஜிலிசில் ஒன்று கூட்டியதை போல், நாளை சுவன பூஞ்சோலையிலே ஈருலக வேந்தர் உயிரினும் மேலான முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலடிகளுக்கு கீழால் கிடந்து அவர்களின் பொற்பாதங்களை கட்டிப்பிடித்து முத்தம் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. உலகத்தில் உடலை விட்டும் ரூஹு பிரிவதற்கு முன்னால் அவர்களை கனவிலும் நனவிலும் பலமுறை பலமுறை கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியம் கிடைத்தருள் புரிவதோடு, மன்னர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசாட்சி செய்யும் மதீனா முனவ்வரா சென்று அவர்களுடைய தர்பாருக்கு முன்னால், யா ரசூலல்லா, யா ஹபீபல்லா, மக்காவின் வேந்தரே, எங்கள் இதய நாயகரே, எங்கள் இதயத்தில் வீற்றிருக்கின்ற நாயகமே, மதீனாவின் பேரரசரே, எங்களுடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கள், எங்களுடைய இதயம் மஹப்பத்துல்லா மஹப்பத்துர் ரசூலில் ஊறி திளைக்க வேண்டும், அதிலே நாங்கள் உங்களை சந்திக்க வேண்டும், கனவில் சந்திக்க வேண்டும், நனவிலும் சந்திக்க வேண்டும், ஒரு தடவையல்ல நாயகமே, ஓராயிரம் தடவையை சந்திக்க வேண்டும், எங்களுடைய ரூஹு பிரிகிற பொழுது கூட உங்களை பார்த்து அந்த லைப்பிலே எங்களை அறியாமல் எங்களுடைய உயிர் பிரிய வேண்டும் என்று தான் ஆசிக்கின்றோம். நாயகமே, தாருங்கள், வாருங்கள், எங்களுடைய மஜிலிஸிற்கு வந்திருப்பீர்கள், எங்களுக்கு புழுமையான அந்த ஆசியை ஆசிர்வாதத்தை தாருங்கள். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது பூர்ணமான மஹப்பத் வைக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிந்து, கண்மணி நாயகத்தை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியமும் அல்லாஹ்வுடைய திருலிகாவும் நமக்கு கிடைத்தருள் புரிவதோடு கண்மணி நாயகம் அரசாட்சி செய்கிற மதீனா மாநகர் சென்று அவர்களை நேரடியாக ஜியாரத் செய்து அவர்களுக்கு சலாம் சொல்லி அந்த பதிலையும் இந்த பாவம் நிறைந்த காதுகளால் கேட்டு ரசிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல் ஃபாத்திஹா.
الشيطان الرجيم بسم الله